الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا كثيرا فقد قال الله سبحانه وتعالى في محكم التنزيل والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لا ينهاكم الله عن الذين لم يقاتلوكم في الدين ولم يخرجوكم من دياركم أن تبروهم وتقسطوا إليهم إن الله يحب المقسطين وقال النبي صلى الله عليه وسلم من ظلم معاهدا أو انتقصه حقا أو كلفه فوق طاقته أو أخذ منه شيئا بغير طيب نفس منه فأنا حجيجه يوم القيامة صدق رسول الله صلى الله عليه وسلم ألوك أرلالنم نخرت أنبريونم آخية إلام والل الله سبحانه وتعالى ونك أنيت بغلوم ورتاكوك அல்லாஹுவினால் படைத்து உலகத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்ட மனிதனத்திற்கு சீரான நேரான நல்வழியை காட்டுவதற்காக அல்லாஹுவினால் அனுப்பி வைக்கப்பட்ட நபிமார்கள் ரசூல்மார்கள் தீர்க்கதரிசிகள் அனைவர்களுக்கும் தலைவராக முத்திரையாக கடைசியாக இவ்வுலகத்திற்கு வருகை தந்து இவ்வுலகத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருந்த காலங்களில் தனக்கு ஏற்படவிருந்த எண்ணற்ற இன்பங்களை சந்தோஷங்களை மகிழ்ச்சிகளை பொருட்படுத்தாது ஒவ்வொரு நிமிடமும் வினாடியும் தனது சமூகத்திற்காக சமுதாயத்திற்காக உழைத்து பாடுபட்ட எனது உயிருமினிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை தொடர்ந்து பின்பற்றி நடந்த அத்துணை நல்லடியார்கள் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக அல்ஹம்துலில்லா. கணியத்திற்குரிய பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, சமீப காலமாக முழு உலகத்தில் பொதுவாகவும் நம்முடைய நாட்டில் குறிப்பாகவும் இஸ்லாம் ரொம்ப வேகமாக வளர்ந்து கொண்டிருக்கின்றது. இஸ்லாமியர்களில் ஆண்களாக இருக்கலாம், பெண்களாக இருக்கலாம், இஸ்லாமிய முறைப்படி ஷரியத்துடைய அடிப்படையிலே நான் வாழ வேண்டும், என்னுடைய குழந்தைகளை வளர்க்க வேண்டும், அதே சூழலில் நான் என்னுடைய வீட்டுடைய சூழலையும் மாற்ற வேண்டும் என்ற அடிப்படையில் அல்ஹம்துலில்லாஹ் சமீப காலமாக ரொம்ப வேகமாக முழு உலகத்தில் இஸ்லாம் வளர்ந்து கொண்டிருக்கு. மேல பேசிக்கொண்டிருக்கிறாங்க, கொஞ்சம் பேசுவான. ரொம்ப வேகமாக முழு உலகத்தில் அல்ஹம்துலில்லாஹ் இஸ்லாம் வளர்ந்து கொண்டிருக்கின்றது. மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, இதை பார்த்து அல்ஹம்துலில்லாஹ் முழு உலகத்திலுள்ள இஸ்லாமியர்கள் சந்தோஷப்படுவதுடன் இந்த வளர்ச்சியை பார்த்து ஒரு சிலர் சகித்துக் கொள்ள முடியாமல் இவ்வளவு வேகமாக இஸ்லாமும் வளர்கின்றது, முஸ்லிம்களும் வளர்ந்து கொண்டு செல்கின்றார்கள், அவர்களுடைய பொருளாதாரமும் ரொம்ப வேகமாக முன்னேறிக் கொண்டிருக்கின்றது என்ற இந்த செய்தியை பார்த்து ஒரு சிலரால் சகிக்க முடியாமல் அல்லது அதை பார்த்து பொறுத்துக் கொள்ள முடியாமல் இஸ்லாத்தின் மீதும் இஸ்லாமியர்களின் மீதும் பலவிதமான குற்றச்சாட்டுகளை சமீப காலமாக வைப்பதை நாம் கண்கூடாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். ஒரு வகையில் அந்த குற்றச்சாட்டுகளுக்கு பதில் கொடுக்கவும் வேண்டும், நீங்கள் சொல்லக்கூடிய இந்த பொய்யான குற்றச்சாட்டுகள் இஸ்லாத்திலே அல்லது இஸ்லாமியர்களிடத்திலே இல்லை என்பதை நிரூபிக்கவும் வேண்டும். ஆனால் இன்னும் ஒரு முறையில் உண்மையான இஸ்லாத்தை அநேகமானவர்கள் விளங்காததின் மூலமாகத்தான் இஸ்லாத்தின் மீதும் இஸ்லாமியர்களின் மீதும் பலவிதமான குற்றச்சாட்டுகளை வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அதை அவர்களுக்கு எந்த முறையிலே நாம் விளங்க வைப்பது? ஊடகங்களின் மூலமாக, மீடியாக்களின் மூலமாக, எழுத்துக்களின் மூலமாக, பேச்சுக்களின் மூலமாக, இன்னொரு என்ன பல முறைகளில் முழு உலகத்திலே மக்கள் விளங்க வைத்துக் கொண்டும் இருக்கிறார்கள். ஆனால் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதலாவது நபியாக அனுப்பப்பட்ட நேரத்தில் நபியவர்களுக்கும் எதிர்ப்பு வராமல் இருக்கல்ல. மக்காவிலே ஒரு வகையான எதிர்ப்பு, மதீனாவிலே இன்னும் ஒரு வகையான எதிர்ப்பு. ஆனால் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யார் யாரெல்லாம் தன்னை எதிர்த்தார்களோ அதே பாணியிலே அவர்களை எதிர்க்கல்ல. ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மக்களுடன் தூர நோக்குடன் நடந்து கொண்டார்கள். ஏன் இவர்கள் நம்மை எதிர்க்கின்றார்கள், அல்லது நம்முடைய மார்க்கத்தை எதிர்க்கின்றார்கள், அல்லது முஸ்லிம்களுக்கு விரோதமாக செயல்படுகின்றார்கள் என்றால் இஸ்லாத்தை பற்றி அவர்கள் விளங்காததின் காரணமாக. அதனால முதலாவது ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் தூர நோக்குடன் இரண்டர கலந்தார்கள். நீங்கள் வேறு, நாங்கள் வேறு என்று நபி அவர்கள் காட்டல்ல. அவர்கள் ஷிர்க்ல, அவர்கள் குஃப்ருல, அதிலே அவர்கள் உறுதியாக இருந்தார்கள். ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களுடைய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்ட இஸ்லாமியர்களும் இஸ்லாத்தில் உறுதியாக இருந்தார்கள். ஆனால் மறுமுனையில் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் இன்னும் ஒரு விதத்தில் மிக நெருக்கமாக பழகினார்கள். அவர்களை ஒதுக்கு தள்ளல்ல, அவர்களை புறம் தள்ளி வாழல்ல, மாற்றமாக அவர்கள் அடிக்கடி நபி அவர்களை வந்து சந்திப்பார்கள், நபி அவர்களுடன் பேசுவார்கள், நபி அவர்கள் தன்னுடைய கருத்துக்களை பரிமாறிக்கொள்வார்கள். யஹூதிகளுடைய ஒரு கூட்டம் நபி அவர்களை தேடியே வீட்டுக்கு வருகின்றார்கள். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வீடு தேடி வந்த அந்த யூதர்கள் நாம் யாரை கண்டாலும் நாம் சலாம் சொல்வதை போன்று அவர்களும் சலாம் சொல்கின்றார்கள். ஆனால் அங்கேயும் அவர்களுடைய அந்த குரோதத்தை காட்டி அஸ்ஸலாமு அலைக்கும் என்பதற்கு பகரமாக அஸ்ஸாமு அலைக்கும். சலாம் என்றால் உங்களுக்கு சாந்தி, சமாதானம், அமைதி உண்டாவதாக. ஆனால் அந்த லாமை விட்டுவிட்டு அவர்கள் அஸ்ஸாமு அலைக்கும், உங்களுக்கு சாபம் உண்டாவதாக, உங்களுக்கு கேடு உண்டாவதாக, நபியுடைய வீட்டுக்கு வந்து நபியுடைய முகத்துக்கு முன்னால சொல்வதென்றால் எவ்வளவு தைரியம், எவ்வளவு துணிச்சல். ஆனால் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நேரத்தில் கூட ஒரே ஒரு பதில், அலைக்கும், நீங்கள் எதை சொன்னீர்களோ அதுவே உங்களுக்கும் உண்டாகட்டும் என்று சொல்லிவிடுகின்றார்கள். ஆனால் வீட்டுக்குள்ளே இருந்த ஹதரத் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களால் இதை பொறுத்துக் கொள்ள முடியல. தன்னுடைய கணவன், நபிமார்களுக்கெல்லாம் தலைவர், ரசூல்மார்களுக்கெல்லாம் தலைவர் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொல்லிவிட்டார்களே என்று அவர்களுக்கு ஆத்திரம், அவர்களுக்கு கவலை மேலோங்கி அவர்கள் வெளியிலே வந்து கூறுகின்றார்கள், அலைக்கும் உஸ்ஸாமு வல்லானா, உங்களின் மீது தான் சாபம் உண்டாவதாக, உங்களின் மீது தான் கேடு உண்டாவதாக, உங்களின் மீது நாசம் உண்டாகட்டும் என்று ஹதரத் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா சொன்ன நேரத்திலும் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெருந்தன்மையுடன் வந்த யூதர்களுக்கு எந்த விதமான பதில்களையும் சொல்லல்ல. சஹாபாக்களை ஏவிவிட்டு இவர்களை அடியுங்க, இவர்களை கைது பண்ணுங்க, அல்லது வேறு ஏதாவது ஒரு விதத்தில் இவர்களுக்கு நீங்க துன்பம் கொடுங்கன்னு சொல்லல. மாற்றமாக தன்னுடைய மனைவி ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களை பார்த்து கூறுகின்றார்கள், யா ஆயிஷா அலைக்கு பிர்ரஸ், ஆயிஷா ஏன் நீங்க இவ்வளவு கடுமையாக நடந்து கொள்கின்றீர்கள், சொத்தாக நடந்து கொள்ளுங்கள், மிருதுவாக நடந்து கொள்ளுங்கள், ஏன் இவ்வளவு கடுமையாக நடக்குகின்றீர்கள் என்று கேட்ட நேரத்திலும் ஹதரத் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ் அலம் தஸ்மா மா காலு, அவர்கள் என்ன சொன்னார்கள் என்பதை நீங்க உங்களோட காதால கேட்கலையா? நபி அவர்கள் கேட்டாங்க ஆயிஷாட்ட, அலம் தஸ்மஈ மா குல்து லஹும், நான் அவர்களுக்கு என்ன பதில் சொன்னேன் என்பதை நீங்க கேட்கலையா? ஆயிஷா, உங்களுக்கு தெரியும் தானே, எனக்கு பாதகமாக அவர்கள் என்ன சொன்னாலும் அது பலிக்க போறதில்லை, ஆனா நான் எது சொன்னாலும் இன்ஷா அல்லாஹ் அது பலிக்கும். ஆயிஷா, உங்களுக்கு தெரியும் தானே என்று அந்த கட்டத்திலும் ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்குத்தான் நபி அவர்கள் அறிவுரை சொன்னார்களே தவிர அந்த யூதர்களுக்கு எதிராக நபி அவர்கள் போர்க்கொடி தூக்கல்ல. மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோதரர்களே, மிக பயங்கரமான விரோதிகள் இஸ்லாத்திற்கும் முஸ்லீம்களுக்கும் எதிராக பலவிதமான சதி திட்டங்களை தீட்டியவர்கள். ஆனால் இருந்தாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் அந்த மக்களுடன் எவ்வாறு நடந்து கொண்டார்கள் என்பதை இந்த சரித்திரத்தின் மூலமாக நாம் விளங்கிக் கொள்ளலாம். யூதர்களாக இருக்கலாம், கிறிஸ்தவர்களாக இருக்கலாம், ஒரு தலைப நபி அவர்களை சந்திப்பதற்காக வேண்டி நஜ்ரான் பிரதேசத்திலிருந்து ஒரு கிறிஸ்தவர்களுடைய கூட்டம் வருகின்றது. நபி அவர்கள் மஸ்ஜிதுக்கு வெளியில் எத்தனையோ இடங்கள் இருந்தன, அந்த இடங்களில் அவர்களே சந்தித்திருக்கலாம். ஆனால் நபி அவர்கள் என்ன செய்தார்கள்? அவர்களை மஸ்ஜிதுக்கு உள்ளே வரவைத்தார்கள். ஏன்? நீங்க எங்கட மஸ்ஜிதுக்குள்ளேயும் வர வேண்டும், இந்த மஸ்ஜிதுடைய சூழலையும் பார்க்க வேண்டும், இங்கே உள்ள இந்த அமைதியான இந்த சூழலை அவர்கள் உணர வேண்டும் என்பதற்காக நபி அவர்கள் அந்த கிறிஸ்தவ நஜ்ரான் பிரதேசத்திலிருந்து வந்த கிறிஸ்தவர்களை மஸ்ஜிது நபவிக்கு உள்ளேயே சந்திக்கின்றார்கள். அவர்களுடன் ஒரு ஒப்பந்தத்தையும் செய்கின்றார்கள். இந்த நஜ்ரான் வாசிகள் அல்லாஹுடைய பாதுகாப்பில் நபியுடைய பொறுப்பிலே இருக்கின்றார்கள். இவர்களுடைய உயிர், இவர்களுடைய உடைமைகள், இவர்களுடைய சொத்து செல்வங்கள், இவர்களுடைய வணக்கஸ்தலங்கள் அனைத்திற்கும் பாதுகாப்பு கொடுக்கப்படுகின்றது. இவர்களிலே உள்ள துறவிகள் அல்லது இவர்களிலே உள்ள மத தலைவர்கள் அவர்களுடைய நிலைகளை விட்டும் அவர்கள் நீக்கப்பட மாட்டார்கள். அவர்கள் அதே அடிப்படையில் வாழ்வார்கள். மேலும் நபி அவர்கள் என்ன சொன்னார்கள்? இவர்களில் யாராவது ஒருவர் ஏதாவது தவறு செய்துவிட்டால் அதற்காக வேண்டி முழு சமூகமும் பழிக்கு பழி வாங்கப்பட மாட்டாது. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, ஒப்பந்தம் அங்கே கைச்சாத்திடப்படுகின்றது. ஒப்பந்தம் முடித்ததற்கு பின்னால மீண்டும் அவர்கள் கேட்கின்றார்கள், அசரு தொழுகைக்கு பின்னால வந்தார்கள், நாம் நம்முடைய மதத்துடைய அடிப்படையிலே வணங்க வேண்டும். அவர்கள் சொல்லுவாங்க ஜபம் செய்யறது, அதாவது நாங்க ஜபம் செய்யணும், எங்கட மதத்துடைய அடிப்படையிலே வணங்க வேண்டும் என்று நபியிடத்தில் கேட்கின்றார்கள். ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதையும் மறுக்காமல் அந்த மஸ்ஜிது நபவியுடைய ஒரு மூலை ஒரு ஓரத்தை சுட்டிக்காட்டி இதற்குள்ளே நீங்க உங்களோட வணக்க வழிபாடுகளை செய்து கொள்ளுங்கள். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோதரர்களே, ஆனா நாங்க யாருக்கும் மாற்று மதத்துடையவர்கள் வந்து எங்கட வணக்கஸ்தலத்தில் வணங்குவதற்கோ எங்கட வணக்கஸ்தலங்களை பாவிப்பதற்கோ நாங்கள் அனுமதிக்கிறல்ல, அனுமதி கொடுக்கவும் கூடாது, கொடுக்கவும் மாட்டோம். ஆனால் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏன் இந்த அளவுக்கு அவர்களுடன் நடந்து கொண்டார்கள் என்றால் இதன் மூலம் அவர்கள் நம்முடைய மார்க்கத்தை விளங்கிக் கொள்ளணும், ஷரீஆவை விளங்கிக் கொள்ளணும். இஸ்லாமிய மார்க்கம் அவ்வளவு தூய்மையானது, அவ்வளவு பரிசுத்தமானது, அவ்வளவு தூர நோக்குடன் உள்ளது என்பதை ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு விளக்க வேண்டும் என்பதுதான். எந்த அளவுக்கு இந்த ரிவாயத்தில் வருது, ஹதரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஏற்கனவே ஒரு பெண்ணை திருமணம் முடித்திருந்தார்கள். அந்த பெண்ணுடைய பெயர் குதைலா பின்த் அப்துல் உஸ்ஸா. அந்த பெண்ணுக்கு கிடைத்த மகள் தான் ஹதரத் அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா. அந்த பெண்மணி இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளல, அதனால் அந்த பெண்ணை விட்டு வருகின்றார்கள். அதற்கு பின்னால்தான் உம்மு ருமான் என்ற பெண்ணை திருமணம் முடிக்குகின்றார்கள். அவர்களுக்கு கிடைத்தது தான் ஹதரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. ஹதரத் குதைலா பின்த் அப்துல் உஸ்ஸா என்று சொல்லக்கூடிய பெண்மணி தன்னுடைய மகளை அஸ்மாவை சந்திப்பதற்காக இனிப்பு பண்டங்களையும் உணவு பண்டங்களையும் எடுத்துக்கொண்டு ஹதரத் அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வீட்டுக்கு வந்து விட்டார்கள். ஆனால் ஹதரத் அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவசரமாக தன்னுடைய தாயை வீட்டுக்குள்ள அழைக்கல்ல, கொஞ்சம் இருங்க, நான் ரசூலுல்லாஹ்ட்ட கேட்டுட்டு உங்களுக்கு அனுமதி தருகின்றேன் என்று நபி அவர்கள்ட்ட ஆள் அனுப்பி, இவ்வாறு என்னுடைய தாய் வந்திருக்கின்றால் அவளை நான் அனுமதிக்கணுமா என்று கேட்ட நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த குர்ஆனுடைய ஆயத்தை ஓதி அனுமதிக்குகின்றார்கள். குர்ஆன் அல்லாஹ் ஒரு ஆயத்தை இறக்கி வைக்குகின்றான். لا ينهاكم الله عن الذين لم يقاتلوكم في الدين ولم يخرجوكم من دياركم ان تبروهم وتقسطوا اليهم الله உங்களை ஒருபோதும் தடை செய்யல. யாரு ஆயுதம் ஏந்தி உங்களுடன் யுத்தம் செய்யலையோ, உங்களுடைய வீடுகளை விட்டும் உங்களை அப்புறப்படுத்தலையோ, அப்படியப்பட்டவர்களுடன் நீங்கள் நீதமாக நேர்மையாக நல்ல முறையிலே நடப்பதற்கு அல்லது அவர்களுடன் நேர்மையாக நடந்து கொள்வதற்கு அல்லாஹ் எந்த தடையையும் விதிக்கல்ல என்ற ஆயத்தை அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இறக்கி வைக்கின்றான். உடனடியாக ஹதரத் அஸ்மா ரதியல்லாஹு அன்ஹா தன்னுடைய தாயை வீட்டுக்குள்ளே அழைத்து அவர்களை அமர வைத்து அவர்களுக்கு தேவையான அனைத்து பணிவிடைகளையும் அவர்கள் செய்து கொடுக்கின்றார்கள். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோதரர்களே, இவ்வாறான சரித்திரங்கள் நம்முடைய மார்க்கத்தில் நிறைய இருக்குகின்றது. அது யூதர்களாக இருக்கலாம் அல்லது கிறிஸ்தவர்களாக இருக்கலாம். மாற்று மதத்திலே உள்ள ஒரு தாய் தன்னுடைய மகளை பார்க்க வந்த விடயமாக இருக்கலாம். இவர்கள் அனைவர்களை விடவும் ரொம்ப பல அதாவது ரொம்ப பயங்கரமான முறையிலே இஸ்லாமியர்களுக்கு எதிராக செயல்பட்டவர்கள் தான் முனாஃபிகீன்கள். யூதர்களுடைய விரோதமும் பகிரங்கமானது, கிறிஸ்தவர்களுடைய விரோதமும் பகிரங்கமாக செயல்பட்டார்கள். ஆனால் முனாஃபிகீன்கள் அவ்வாறு அல்ல. அவர்கள் முஸ்லிம்களுடன் சேர்ந்து இருந்து முஸ்லிம்களுக்கு எதிராக குடி தோண்டக்கூடியவர்கள், முஸ்லிம்களுக்கு எதிராக குழி பறிக்கக்கூடியவர்கள், முஸ்லிம்களுடன் சேர்ந்து தொழுகையிலே ஜமாத்திலே கலந்து கொள்வார்கள், தொழுகை முடித்தவுடன் சென்று நமக்கு எதிராக செயல்படுவார்கள், முஸ்லிம்களுடன் சேர்ந்து ஜிஹாத்திலே கலந்து கொள்வார்கள். ரொம்ப வேகமாக யுத்தம் நடந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு படையை கூட்டிக் கொண்டு புறமுது காட்டி ஓடிவிடுவார்கள். அவ்வளவு பயங்கரமானவர்கள் தான் முனாஃபிகீன்கள். அந்த முனாஃபிகீன்களுடைய தலைவன் தான் அப்துல்லாஹி இப்னு உபய் இப்னு சலூல் என்று சொல்லக்கூடியவன். அவன் ஒரு யுத்தத்திலிருந்து திரும்பி வரக்கூடிய நேரத்திலே முஸ்லிம்களுடைய முன்னேற்றத்தையும் முஸ்லிம்களுக்கு கிடைக்கக்கூடிய வெற்றிகளையும் கண்டு தாங்கிக் கொள்ள முடியாமல் சொன்னான், நாங்கள் மதீனாவுக்கு திரும்பி வந்துவிட்டோம் என்றால் இதற்கு பின்னால மதீனாவில் உள்ள அத்துணை பேர்களையும் கண்ணியமான நாங்கள் இந்த கேவலமான முஸ்லிம்களை அப்புறப்படுத்தி விடுவோம், இந்த கேவலமான முஸ்லிம்களை வெளியாக்கி விடுவோம் என்று கூறிவிடுகின்றான். ஒரு வாலிப சஹாபி, சின்ன வயதுடைய ஒரு சஹாபி, அவர் இதை காதால கேட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட வந்து கூறுகின்றார்கள், யா ரசூலல்லாஹ், அப்துல்லாஹி இப்னு உபய் இப்னு சலூல் இவ்வாறு சொல்லிவிட்டான் என்று. அவனை நபி அவர்கள் கூப்பிட்டு விசாரிக்குகின்றார்கள். அவன் சொல்லிவிட்டான், நான் இந்த மாதிரி சொல்லவே இல்லை என்று சத்தியம் செய்து விட்டான். ஆனால் குர்ஆன்ல அவனுடைய விடயத்தில் அல்லாஹ் ஆயத்தை இறக்கிவிட்டான். யகூலூன லஇன் ரஜஅனா இலல் மதீனத்தி லயுஹ்ரிஜன்னல் அஅஸ்ஸு மின்ஹல் அதல். அவர்கள் கூறுகின்றார்கள், நாம் மதீனாவுக்கு திரும்பி வந்துவிட்டோம் என்றால் கண்ணியமான நாங்கள் கேவலமான இவர்களை வெளியாக்கி விடுவோம் என்று அவன் சொன்ன அதே வார்த்தையை வஹ்யின் மூலமாக அல்லாஹ் இறக்கி அவன் சொன்னது உண்மைதான் என்று அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அதை உறுதியாக்குகின்றான். அந்த நேரத்திலும் கூட ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்துல்லாஹி இப்னு உபய் இப்னு சலூலுக்கு ஒன்றும் செய்யல. எந்த அளவுக்கு என்றால் அவருடைய மகன் அப்துல்லாஹி இப்னு உபய் இப்னு சலூலுடைய மகன் அப்துல்லாஹி இப்னு அப்துல்லா அவர் ஏற்கனவே இஸ்லாத்தை ஏற்றிருந்தார். அவருக்கு இந்த செய்தி கிடைக்குது. அவர் ரசூலுல்லாஹ்ட வந்து, யா ரசூலுல்லாஹ், என்னுடைய தந்தை இப்படி இப்படி எல்லாம் சொன்னதாக செய்தி, அதனால் அவருக்கு தண்டனை கொடுப்பதாக இருந்து அவரை கொலை செய்வதாக இருந்தால் தயவு செய்து எனக்கு அனுமதி தாருங்கள், நானே அவனுடைய கழுத்தை வெட்டி கொண்டு வருகின்றேன், என்னுடைய வாப்பாவுடைய தலையை உங்களுக்கு முன்னால கொண்டு வந்து வைக்குகின்றேன். எவ்வளவு துணிச்சலான ஒரு வார்த்தை! வேறொரால் வந்து என்னுடைய வாப்பாவை வெட்டுவதை என்னால் பார்க்க முடியாது, நானே என்னுடைய தந்தையுடைய கழுத்தை வெட்டி கொண்டு வருகின்றேன், அனுமதி தாருங்கள் என்று கேட்ட நேரத்திலும் நபி அவர்கள் சொன்னார்கள், நான் அவ்வாறு சொல்ல மாட்டேன், உங்களோட வாப்பாவை வெட்டுவதற்கு அனுமதிக்க மாட்டேன். ஏன் ஒட்டுமொத்த முஸ்லிம்களை கேவலமானவர்கள் என்று சொல்லிவிட்டான். நபி அவர்களையும் மிக மோசமாக திட்டியிருக்கின்றான். அதனால் இவரை வைக்கக்கூடாது, அனுமதித்தாருங்கள் என்று கேட்டும் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்கும் அனுமதி கொடுக்கல. அந்த விடயத்தையும் நபி அவர்கள் மன்னித்து விடுகின்றார்கள். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, சிறிது காலம் கழிகின்றது. அதற்கு பின்னால் அவன் கடைசியாக மரணிக்கக்கூடிய நேரத்தில் தன்னுடைய மகன்கிட்ட சொன்னான், நான் மரணிக்க போகின்றேன், நான் மரணித்து விடுவேன் இந்த நோயில, நான் மரணித்தா நீங்க ரசூலுல்லாஹ்ட்ட சென்று அவருடைய ஜுப்பாவை வாங்கி நீங்க என்ன கஃபன் செய்யணும், அவர்தான் வந்து என்னுடைய ஜனாசா தொழுகையை தொழுக வைக்க வேண்டும். அதே மாதிரி அவன் அந்த நோயிலே மரணித்து விடுகின்றான். அவருடைய மகன் நபீரத்தில் வந்து, யா ரசூலல்லாஹ், என்னுடைய தந்தை இப்படி சொல்லிவிட்டு மரணித்து விட்டார், உங்களுடைய ஜுப்பாவை வாங்கி கஃபன் செய்ய சொன்னார், நீங்களே வந்து அவருடைய ஜனாசாவை தொழுவிக்க சொன்னார். இப்பொழுது நபி அவர்கள் அணிந்திருந்த ஜுப்பாவை கலட்டி கொடுக்குகின்றார்கள், உங்களோட தந்தைய நீங்க இந்த ஜுப்பாவால கஃபன் செய்யுங்க. அவரை தொழுவிப்பதற்காகவே நபி அவர்கள் செல்ல முற்படுகின்றார்கள். ஹதரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு நபியுடைய கையை பிடித்து இழுக்குகின்றார்கள், யா ரசூலல்லாஹ், இவருக்கா நீங்க தொழுவிக்க போறீங்க, கடந்த காலங்கள் இப்படி இப்படி எல்லாம் அநியாயம் செய்தவன், இஸ்லாமியர்களை எதிர்த்தவன், இஸ்லாமுக்கு எதிராக பல சதித்திட்டங்களை செய்தவன், இவனுக்கா நீங்க தொழுவிக்க போறீங்க. நபி அவர்கள் சொன்னார்கள், உமர் என்னுடைய கையை விடுங்க, இவருக்கு தொழுவிப்பதற்குரிய தடையை அல்லாஹ் இதுவரைக்கும் இறக்கல்ல. நபி அவர்கள் அங்கே செல்கின்றார்கள். புகாரியில் வரக்கூடிய ரிவாயத், நபி அவர்கள் வருவதற்கு தாமதித்ததனால அவருடைய உடலை குழிக்குள்ளே வைத்து விட்டார்கள், ஆனால் மண் போட்டு இன்னும் மூடல்ல. அதற்குள்ளே நபி அவர்கள் சென்று அந்த உடலை மீண்டும் வெளியிலே எடுத்து தன்னுடைய உமிழ்நீரை அவனுடைய நெஞ்சு பகுதியிலே தடுப்பிவிட்டு மீண்டும் அந்த உடலை குழிக்குள்ளே வைத்துவிட்டு நபி அவர்கள் ஜனாசா தொழுகையையும் தொழுக வைக்குகின்றார்கள். தொழுக வைத்து முடித்தவுடனேயே வஹி வருகின்றது, வலா துசல்லி அலா அஹதிம் மின்ஹும் மாத அபதன் வலா தக்கும் அலா கப்ரிஹி, நிரந்தர குஃபுருடன் இறந்துவிட்டு அவனுக்காக நீங்கள் தொழுவிக்கவும் கூடாது, அவனுடைய கபருக்கு பக்கத்தில் நீங்கள் நிற்கவும் கூடாது. அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டை பாருங்க, அல்லாஹ் நாடியிருந்தா அதற்கு முன்னாலேயே இந்த ஆயத்தை இறக்கியிருக்கலாம். ஆனால் அல்லாஹ்வுடைய ஏற்பாடு, அவனுடைய தொழுகையை, ஜனாசா தொழுகையை நபி அவர்கள் தொழுவிக்க வேண்டும். நபி அவர்கள் தொழுவித்து முடித்ததற்கு பின்னால்தான் இந்த ஆயத்தை இறக்கி வைக்குகின்றான். இதற்கு பின்னால நபி அவர்கள் சொன்னார்கள், நான் யாருடைய ஜனாசாவையும் தொழுவிக்க மாட்டேன், இந்த முனாஃபிக்கங்களுடைய அவர்களில் யாருடைய கபருக்கு பக்கத்தில் நான் நிற்கவும் மாட்டேன், ஆனால் அவர்களுக்காக வேண்டி அல்லாஹிடத்தில் பாவ மன்னிப்பு தேடுவேன், அவர்களுக்கு ஹிதாயத் கிடைக்க வேண்டும் என்று அல்லாஹிடத்தில் நான் மன்றாடுவேன் என்று அவனுக்காக வேண்டி நபி அவர்கள் இஸ்திக்ஃபார் செய்கின்றார்கள். இப்பொழுது மீண்டும் அல்லாஹ் ஆயத்தை இறக்குகின்றான், இஸ்திக்ஃபிரு லஹும் நீங்க அவர்களுக்கு இஸ்திக்ஃபார் செய்யுங்க அல்லது இஸ்திக்ஃபார் செய்யாமல் இருங்க, 70 முறை அவர்களுக்காக வேண்டி நீங்க இஸ்திக்ஃபார் செய்தாலும் அதை நான் ஏற்றுக்கொள்ள தயார் இல்லை என்ற ஆயத் இறங்கியதற்கு பின்னாலும் நபி அவர்கள் என்ன சொன்னார்கள், 70 முறைக்கு மேல் நான் இஸ்திக்ஃபார் செய்து அவர்களுக்கு அல்லாஹ் ஹிதாயத் கொடுப்பான், அவர்களை அல்லாஹ் மன்னிப்பான் என்றிருந்தால் அதற்கும் நான் தயார் என்று நபி அவர்கள் சொன்னார்கள் என்றால், மீரான பெரியார்களே, சகோதரர்களே, ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு தூர நோக்குடன் நடந்து கொண்டிருக்கிறாங்க. நபி அவர்கள் நடந்தது அந்த ஒரு முனாஃபிக்குடைய விடயத்தில் அல்ல, அவன் மரணித்து விட்டான், அவன் இறந்து விட்டான், ஆனால் இங்கே வாழக்கூடிய நூற்றுக்கணக்கான முனாஃபிக்கீன்கள் அவர்கள் அந்த நிலையில மரணிக்க கூடாது, அவர்களுக்கு ஹிதாயத் கிடைக்கணும், அவர்கள் நல்லவர்களாக மாறணும் என்ற அந்த தூர நோக்குடன் தான் நபி அவர்கள் நடந்து கொண்டார்கள். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோதரர்களே, ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மாதிரி நடந்ததின் மூலமாகத்தான்
ஆரம்ப காலத்திலே பயங்கரமான விரோதி, பயங்கரமாக எதிர்ப்பு தெரிவித்தவர்கள் எல்லாம் கடைசி காலத்தில் வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக மாறிவிட்டாங்க. அபூ ஜஹல் மிகப்பெரிய விரோதி, ஆனால் அவனுடைய மகன் இக்ரிமா ரழியல்லாஹு அன்ஹு சஹாபியாக மாறுகின்றார். அபூ சுஃபியான் மிகப்பெரிய எதிரி, அவரும் சஹாபியாக மாறுகின்றார். ஹஜ்ரத் ஹம்சாவை கொலை செய்த வஹ்ஷி மிகப்பெரிய காஃபிர், அவரும் முஸ்லிமாக மாறுகின்றார். அப்துல்லாஹ் இப்னு சலாம் யூத மதத்துடைய மிகப்பெரிய ஃபாதர், அவரும் வந்து கலிமா சொல்லி இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கின்றார். தமீமுத்தாரி கிறிஸ்தவ மதத்துடைய மிகப்பெரிய அறிஞர், அவரும் வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கின்றார். ஏன்? ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மக்களுடன் வைத்துக் கொண்டிருந்த அந்த உறவின் மூலமாக ஹிஜ்ரத்துடைய மிக முக்கியமான பயணம் நம் எல்லோருக்கும் தெரியும். அந்த வரலாறு ஹிஜ்ரத்துடைய வேலையில நபியுடைய தலைக்கு வைத்திருந்த பரிசு 100 ஒட்டகம். நபி அவர்களை உயிருடன் அல்லது நபி அவர்களை வெட்டி அவர்களுடைய தலையை கொண்டு வந்தால் 100 ஒட்டகம் என்று பரிசு வைத்திருந்த அந்த பயங்கரமான காலகட்டத்தில் ஹிஜ்ரத்துடைய பயணத்தில் நபி அவர்கள் தன்னுடைய பயண வழிகாட்டியாக எடுத்தது யார? அப்துல்லாஹ் இப்னு உரைக் என்று சொல்லக்கூடிய ஒரு நொன் முஸ்லிம நபி அவர்கள் தெரிவு செய்தாங்க. மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, நபியுடைய மனைவிமார்களில் மிக முக்கியமான 3 மனைவிமார்கள் ஹதரத் ஜுவைரியா ரழியல்லாஹு அன்ஹா. யாரு? ஜுவைரியா பின்துல் ஹாரிஸ். ஹாரிஸ் என்றால் மாற்று மதத்துடைய மிக முக்கியமான ஒரு கோத்திரத்துடைய தலைவர். அந்த ஹாரிசுடைய மகள் தான் ஜுவைரியா ரழியல்லாஹு அன்ஹா. அந்த பெண்ணை இஸ்லாத்திற்கு எடுத்து நபி அவர்கள் திருமணம் முடிக்குகின்றார்கள். சஃபியா பின்த் ஹுயை, இவர்கள் யூத மதத்திலே உள்ள மிக முக்கியமான பனு குரைதாவுடைய தலைவர். சொல்லுவாங்க சஃபியாவை திருமணம் முடித்ததோடு சஹாபாக்கள் பேசிக் கொள்வார்கள், ஹாதிஹி சையிதத்து பனி குரைதா, பனி குரைதாவுடைய தலைவி அல்லவா இந்த சஃபியா. ஹைபருடைய யுத்தம் நடந்ததே யூதர்களுடன், அந்த ஹைபர் பிரதேசத்தில் உள்ள யூத கோத்திரத்திலே உள்ள மிக முக்கியமான ஒருவருடைய மகள் சஃபியா. அந்த சஃபியாவை நபி அவர்கள் தன்னுடைய மனைவியாக ஆக்கி கொண்டாங்க. ஹதரத் உம்மு ஹபீபா ரழியல்லாஹு அன்ஹா யாரு? அபு சுஃபியானுடைய மகள் ரம்லா பின்த் அபி சுஃபியான். எங்கள யாரும் முன்வரமாட்டாங்க. ஏன்? இவர்கள் நஞ்ச தண்டு தலைவேல கொலை செஞ்சிருவாங்க. ஏன் அவர்கள் எங்களை கொலை செய்வதற்கு பல கட்டங்களில் முயற்சி செய்தாங்க. நாங்கள் அவர்களுடைய வீட்டுக்கு போனா ஏதாவது ஒரு வகையில கொண்டுடுவாங்க என்றெல்லாம் நாங்கள் பயப்படுவோம். ஆனால் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹும் மீது நம்பிக்கை வைச்சாங்க. இந்த இஸ்லாம் வளரணும், இஸ்லாம் மேலோங்கணும், முழு உலகத்தில் இந்த இஸ்லாம் போய் சேர வேண்டும் என்பதற்காக ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூர நோக்குடன் செயல்பட்டாங்க. அந்த உம்மு ஹபீபாவுடைய தாயும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால், அந்த உம்மு ஹபீபாவுடைய தந்தையும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். அந்த உம்மு ஹபீபாவுடைய சகோதரன் தான் ஹதரத் முஆவியா ரழியல்லாஹு அன்ஹு, அவர்களும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாங்க. ஜுவைரியா பின்துல் ஹாரிசுடைய குடும்பத்தில் உள்ள 100 மக்கள் வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். ஏன்? ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த குணம், அவர்களுடைய அந்த பண்பு, அவர்களுடைய விட்டுக் கொடுக்கக்கூடிய மனப்பான்மை, மாற்று மதத்தவர்களை மதிக்கக்கூடிய அந்த தன்மையின் மூலமாக. மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, நாம் எதை சொல்ல வருகிறோம் என்றால் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாற்று மதத்திலே உள்ளவர்களுடன் கூட இந்த அளவுக்கு விட்டுக் கொடுப்புடன் நடந்தார்கள். கிறிஸ்தவர்கள் மஸ்ஜிதுக்கு வருகின்றார்களா? ஒரு சில சந்தர்ப்பங்களில் மஸ்ஜிதிலே வைத்து அவர்களுடன் பேசினாங்க. முனாஃபிக்கீன்களுடைய தலைவன் அவனுடைய ஜனாசாவை தொழுவிக்க வேண்டுமா? அதற்கும் நபி அவர்கள் பின்வாங்கல்ல. ஏன்? இஸ்லாத்தை பற்றி ஒரு நல்ல எண்ணம் ஏற்பட வேண்டும் என்பதற்காக. ஆனா ரொம்ப கவலையான விடயம் என்னண்டா, இன்றைக்கு ஷரியாவை வைத்து நாங்க பிரிஞ்சிருக்கிறோம். நாங்க இந்த இஸ்லாமியர்கள் பிரிஞ்சிருக்கிறாங்க. ஒவ்வொரு இயக்கங்களை வைத்துக் கொண்டு, சின்ன சின்ன சில்லறை விடயங்களை வைத்துக் கொண்டு, நான் அவங்கள பள்ளிக்கு போக மாட்டேன், அவர் எங்கட பள்ளிக்கு வரக்கூடாது, அந்த இமாமுக்கு பின்னால நான் சொல்ல மாட்டேன், அவர் இமாம செஞ்சா நான் சொல்ல மாட்டேன், அவங்களோட ஜனாசாவை எங்கட மையவாடியில் அடக்கிறல்ல, எங்கட ஜனாசாவை அவங்களோட மையவாடிக்கு கொண்டு போறல்ல. மீதான பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே சகோர்களே, நபி அவர்கள் மாற்று மதத்திலே உள்ளவர்களும் கூட இந்த அளவுக்கு நெருக்கமாக விட்டுக் கொடுப்புடன் நடந்தாங்க. ஆனா இன்றைக்கு ஷரியா என்ற பெயரை மட்டும் வைத்துக் கொண்டு எங்களுடைய நாட்டிலேயும் சரி பக்கத்து நாடுகளிலேயும் சரி முஸ்லிம்கள் எந்த அளவுக்கு துண்டு துண்டாக பிரிந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோதரர்களே, நாம் எதை சொல்ல வருகிறோம் என்றால் முதல்ல நாங்க எங்களுக்குள்ள ஒற்றுமைப்படணும். எங்களுக்குள்ள கருத்து வேற்றுமைகள் இருக்கலாம், கருத்து மாற்றங்கள் இருக்கலாம். நபியுடைய காலத்தில் கூட இருந்தது. நபியுடைய மனைவிமார்கள் கூட இரண்டு பாட்டி வருது. நபியுடைய மனைவிமார்கள் இரண்டு பாட்டிகள், ஹஜ்ரத் ஆயிஷா ரதி அல்லாஹு அன்ஹா அவர்களுடைய ஒரு பாட்டி, ஹஜ்ரத் உம்மு சலமா ரதி அல்லாஹு அன்ஹா அவர்களுடைய மற்றும் ஒரு பாட்டி. ஆனால் அந்த கருத்து வேறுபாட்டின் மூலமாக இவர் அவருடன் சண்டை பிடிக்கல, இவர் அவரை ஏசல்ல, அவர் இவருக்கு எதிராக நோட்டீஸ்கள் பங்குடல்ல, அவர் இவருக்கு எதிராக வழக்குகளை தொடரல்ல. மாற்றமாக கருத்து வேறுபாடுகள் இருக்கும், ஆனாலும் இவர் அவரை கண்டா சலாம் சொல்வாரு, அவர் இவரை கண்டா சலாம் சொல்வாரு, இவர் அவருக்காக வேண்டி துஆ, அவர் இவருக்காக வேண்டி பிரார்த்தனை, இவர் அவருக்காக அன்பளிப்பு. மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோதரர்களே, அதன் மூலமாகத்தான் இஸ்லாம் இவ்வளவு வேகமாக முழு உலகத்திலேயும் பரவியது. நாங்கள் ஒரு கஷப்பான உண்மையை ஏற்றுக்கொள்ளோனும். இன்றைக்கு இஸ்லாம் ஹக்கு, இஸ்லாம் உண்மை, அதில் இரண்டாம் கருத்து இல்லை. ஆனால் ஒரு சில மாற்று மதத்தவர்களுக்கு விருப்பம் இஸ்லாத்துக்கு வருவதற்கு, ஆனால் அதற்கு தடை யாரு? நானும் நீங்களும் தான். ஏன் இந்த முஸ்லிம்களை பார்த்து நாங்க எப்படி வாருது இஸ்லாத்திற்கு? இவர்களுக்குள்ளே 100 பிரச்சனைகள், இவர்களுக்குள்ளே 100 சண்டைகள், இவர்களுக்குள்ளே சச்சரவுகள். இவர் அவரை கண்டா முகத்தை திருப்பி கொண்டு போறது, அவர் இவரை கண்டா சலாம் சொல்றல்ல, அவர் இருக்கிற சபைக்கு இவர் போறது இல்ல. அந்த மாதிரி மாற்று மதத்தவர்களை விட மிக மோசமாக பார்க்கக்கூடிய ஒரு சில சகோதரர்களும் எங்கள் இருக்கிறாங்க. மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோதரர்களே, அதனால் இந்த நல்ல நேரத்தில் நாம் எதை சொல்ல வருகிறோம் என்றால் அல்ஹம்துலில்லாஹ் நாட்டில் ஒரு நல்ல நிலைமை ஏற்பட்டிருக்குது. ஒரு வருடத்திற்கு முன்னால எங்களோட நாட்டில் இருந்த நிலைமை என்ன? அல்லாஹ் நிலைமைகளை மாற்றித்தான். வேறு யாராலும் மாறல்ல, எவராலும் மாறல்ல, எந்த கட்சியால எந்த தலைவராலும் மாறல்ல. ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் மாற்றினான். அல்லாஹ் மாற்றக்கூடியவன். அவன் எவ்வாறு எந்த நேரத்தில் எப்படி நினைப்பானோ அவ்வாறு செய்வான். அதனால் இந்த நல்ல நேரத்தில் மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோதரர்களே, நாங்கள் அத்துணை பேர்களும் ஒன்றுபட்டோம் என்றா இன்னும் இந்த நாட்டிலே உள்ள பெரும்பான்மை சமூகத்திற்கு இஸ்லாத்தை விளங்க வைக்கலாம். நாங்கள் யார் யாரெல்லாம் எப்படி எப்படி எல்லாம் செய்வாங்க நினைப்பாங்கன்னு கற்பனை பண்ணினோமோ அவங்க ஒன்றும் இல்லாம இந்த தேர்தலில் அவங்கள நாங்கள் கண்டோம். அவர்களுடைய கருத்தை ஆதரிக்கக்கூடியவர்கள் சில 1000 கூட இல்லை. இந்த நாட்டிலே உள்ள பல லட்சக்கணக்கான மக்கள், அவர்களுக்கு எங்களை பற்றி நல்ல எண்ணம் இருக்குது, எங்களை பற்றி நல்ல அபிப்பிராயங்கள் இருக்குது. ஆனால் அதை இன்னும் நாங்கள் தெளிவுபடுத்த வேண்டும். அவர்களுடன் இன்னும் உறவை வளர்த்துக் கொள்ளணும். அவர்களுடன் இன்னும் அதிகமாக நெருங்க வேண்டும். ஆனால் அவங்களோட மதத்தை ஏற்றுக்கொள்றல்ல, அவர்களுடைய மதத்தை நாங்கள் ஆதரிக்கிறல்ல. மனிதன் என்ற ரீதியில, மனிதாபமான முறையில் அவர்களுடன் அன்பாக இரக்கமாக உதவியா வறியவர்களாக இருக்கிறாங்களா, கஷ்டப்பட்டவர்களாக இருக்கிறாங்களா, அவங்களுக்கு நாங்கள் ஹெல்ப் பண்றது, அவங்களுக்கு நாங்கள் உதவி செய்யறது. எங்களோட பல நுண் முஸ்லீம் எங்கள்கிட்ட வேலை செய்வாங்க, அவர்களுடன் இரக்கமாக நடந்து கொள்றது. எங்களோட பிசினஸ் பார்ட்னராக இருப்பாங்க, அவர்களுக்கு நாங்கள் எப்படி இஸ்லாத்தை விளங்க வைக்கிற? அவங்க தவறு செய்யும் போது நாங்களும் சேர்ந்து தவறு செய்யறல்ல, அவங்களோட பாரு போறல்ல, அவங்களோட நாங்கள் குடிக்கிறல்ல. நாங்கள் சொல்லணும், நான் முஸ்லீம், எங்களை இஸ்லாத்தில் இதற்கு அனுமதி இல்லை. மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோதரர்களே, இலங்கையில் எல்லா பகுதியிலேயும் அநேகமான பகுதிகளில் முஸ்லிம்கள் பெரும்பான்மை சமூகத்தார்களுடன் இணைந்து சேர்ந்து தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதனால் அவர்களுக்கு நாங்கள் விளங்க வைப்பதற்குரிய மிக முக்கியமான ஒரு கருவி தான் நாங்கள் அவர்களுடன் நெருங்கி பழகிறது. அவர்களுடன் உறவை வளர்த்துக் கொள்கிறது, அவர்களுடன் அன்பாக இரக்கமாக நடக்கிறது, அவர்களுடைய சில உணர்வுகளை கூட நாங்கள் மதிக்கிறது. நபி அவர்கள் ஒரு யூதனுடைய ஜனாசா ரோட்டில் போய்கொண்டிருக்கிறது, மஸ்ஜிதில் இருந்த நபி அவர்கள் எழும்பி நின்றாங்க. கேட்டாங்க சஹாபாக்கள், யார சூழல்லா, அது ஒரு யூதனுடைய ஜனாசா அல்லவா? நபி அவர்கள் சொன்னார்கள், அலைசத் நஸ்தன், அதுவும் ஒரு மனித ஆத்மா இல்லையா? அதுவும் மனித ஒரு உயிர் இல்லையா? மனிதன் என்ற ரீதியில நபி அவர்கள் மதித்தாங்க. ஒருவர் வந்து மஸ்ஜித் நபவியில சிறுநீர் கழித்து விடுகின்றார், அவரை தடுக்க போனாங்க சஹாபாக்கள். நபி அவர்கள் சொன்னாங்க, லாத்து சிரிமோ, அவருடைய சிறுநீரை இடையில துண்டிக்காதீங்க, அவரை சிறுநீரை கழிக்க விடுங்க, மஸ்ஜித் நபவி அசுத்தமாகிறது. நபி அவர்கள் அதையும் பொறுத்து கொண்டாங்க. ஏன்? அவருடைய உள்ளம் உடைந்து விடக்கூடாது. வெளியில அசுத்தமானா சுத்தமாக்கலாம், ஆனா உள்ளம் உடைஞ்சாத சுத்தமா கேளாது. சஹாபாக்கள் சொன்னாங்க, விடுங்க, அவர் சிறுநீரை பூர்த்தியா கழிக்கட்டும். கழித்து முடித்ததற்கு பின்னால முதலாவது சஹாபாக்கள்கிட்ட சொன்னாங்க, தஓஹு சுப்பு அலைஹி தல்வம் மின்மா, ஒரு வாளி தண்ணியை ஊத்தி, எந்த வெறும் மண் பூமியாக இருந்துச்சு, ஒரு வாளி தண்ணீரை ஊத்தி அதை சுத்தமாக்கிடுங்க. பின்னால சிறுநீர் கழித்தவரை பார்த்து எவ்வளவு அழகான முறையில சொன்னார்கள், சகோதரரே, இது எங்கட வணக்க ஸ்தலம், இது அல்லாஹ்வுடைய மாளிகை, நாங்க வணங்குற இடம், இந்த இடத்துல இந்த மாதிரியான அசுத்தமான வேலைகளை எதிர்காலத்துல செஞ்சிடாதீங்கண்டு அவர் கதிர அவருக்கு அன்பாக அவருக்கு இரக்கமாக நபி அவர்கள் அறிவுரை கூறுகின்றார்கள். அந்த மனிதர் தன்னுடைய கிராமத்திற்கு போய் கிராமத்தில் உள்ள மக்கள் எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து கூறுகின்றார், இன்று நான் இஸ்லாமியர்களுடைய அந்த மஸ்ஜித்துக்கு போனேன், அவர்களுடைய மிக முக்கியமான வணக்க ஸ்தலத்திற்கு போனேன், அங்கே போய் சிறுநீரும் எனக்கு வந்துவிட்டது, கழித்து விட்டேன். அந்த நேரத்தில் கூட அந்த முஸ்லீம்களுடைய தலைவர் மா கஹரணி வமா பரபணி வலா ஷதமணி வலா சப்பணி, அவர் என்னை அதட்டவும் இல்லை, என்னை அடிக்கவும் இல்லை, என்னை ஏசவும் இல்லை, என்னை திட்டவும் இல்லை. இவரை போன்ற ஒரு தலைவரை நான் என்னுடைய வாழ்நாளில் கண்டதில்லை சொல்லி அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கின்றார். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோதரர்களே, எங்களுக்கும் அந்த மாதிரியான பல கட்டங்கள் ஏற்படலாம். பஸ்கல்ல பிரயாணம் செய்யும் பொழுது, ட்ரெயின்கள்ல பிரயாணம் செய்யும் பொழுது, ஹாஸ்பிட்டல்களுக்கு சென்று இருக்கக்கூடிய நேரங்கள்ல, வைத்தியசாலைகள், இன்னும் பல பொதுவான இடங்கள்ல நான் முஸ்லிமுடன் இணையக்கூடிய, பழகக்கூடிய, பேசக்கூடிய பல கட்டங்கள் வரும். நாங்கள் ஒவ்வொருவரும் அவர்களோடு இந்த மாதிரி அன்பாக இரக்கமாக நாங்கள் இருந்தோம் என்றா இதன் மூலமாகவே அவர்கள் இஸ்லாத்தை விளங்கிக் கொள்வாங்க. அல்ஹம்துலில்லாஹ், நாங்கள் வணக்கங்கள்ல, ஐபாதத்துகள்ல, திக்கர்கள்ல, திராவத்துகள்ல ஆர்வம் காட்டுகின்றோம், அதில் ஈடுபடுகின்றோம். அதே மாதிரி அல்லது அதைவிட கூடுதலாக நாம் நம்முடைய பண்புகளை, நம்முடைய குணங்களை, முதலாவது நாம் நமக்குள்ள, இரண்டாவது மாற்று மத சகோதரர்களுடன் பழகும் பொழுது இந்த மாதிரி அந்நியோன்னியமா இரக்கமா கருணையாக நடக்கணும். எப்பவுமே கடுமையாக நடக்கிறல்ல. சில நேரத்தில் இஸ்லாமிய சகோதரர்கள் சின்ன சின்ன தவறுக்காக ரொம்ப வேகமாக நடந்து கொள்வாங்க, ரொம்ப மோசமான வார்த்தைகளை சொல்லிவிடுவாங்க. வாகனங்கள்ல போகும்போது ஏதாவது முன்ன பின்ன பை மிஸ்டேக் நடக்கும், அதற்காக சில நேரங்களில் அவர்களுடைய வாயிலிருந்து வர வார்த்தைகள் ரொம்ப காரசாரமானது, ரொம்ப பயங்கரமானது. இதன் மூலமாகவே அவர்களுடைய உள்ளத்துல ஒரு பயங்கரமான வைராக்கியம் வெறி வந்துவிடும். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோதரர்களே, அதனால் நாங்க எங்கட பண்புகளை, நாங்க எங்கட குணங்களை, நாங்க நம்முடைய நடவடிக்கைகளை சீராக்கணும். எங்களுக்குள்ளேயும் நாங்கள் அன்பாக, இரக்கமாக, கருணையாக, ஒற்றுமையாக நடப்பதோடு அவர்களுடனும் நாங்கள் இன்னும் நெருக்கமாக பழகி கொஞ்சம் கொஞ்சமாக இஸ்லாத்தை நாங்கள் விளக்கினோம் என்றா அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் ரொம்ப நல்லது. அல்ஹம்துலில்லாஹ், குறைந்த பட்சம் எங்களுக்கு விரோதமாக செயல்படாம எங்களுக்கு சாதகமாக இருப்பாங்க. மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோதரர்களே, அந்த அடிப்படையில் நாம் நம்முடைய வாழ்வை அமைத்துக் கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆகவே அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னிப்பாயாக, நம்முடைய பெற்றோர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, நம்முடைய மணிமக்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. முழு உலகத்தில் வாழக்கூடிய அனைத்து இஸ்லாம் இஸ்லாமிய ஆண்கள் பெண்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. உலகத்தில் வாழும் காலம் எல்லாம் உண்மையான முஸ்லிம்களாக வாழ தௌஃபீக் செய்வாயாக. நம் எல்லோருக்கு மத்தியிலே ஒற்றுமையையும் ஐக்கியத்தையும் சமாதானத்தையும் சகோதரத்துவத்தையும் ஏற்று வைப்பாயாக. இந்த நாட்டில் அச்சமற்ற பயமற்ற சூழலை ஏற்படுத்தி எல்லா இன மக்களுக்கு மத்தியிலே ஒற்றுமையான ஒரு சூழலை ஏற்படுத்தி வைப்பாயாக. நம் எல்லோருடைய முடிவை நல்ல முடிவாக ஆக்கி நம் அனைவர்களுக்கும் ஜன்னத்தில் ஃபிர்தௌஸ் என்ற சுவர்க்கத்தை தந்திருள்வாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன் பிரஹ்மத்துக்கு யா ரஹ்மர் ராஹிமீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். الحمد لله الحمد لله الذي غمر صفة عباده بلطائف التخصيص طولا وامتنانا وعلى